அந்த வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம். வேதத்தை வாசிக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்பவுமே பரிச்சயமான ஒரு அதிகாரமா இருக்கும். ரெண்டு ராஜாக்கள் நூல் முழுவதும் வருவது போலவே இந்த அதிகாரத்திலும் அதிரடியானதும் அற்புதமானதுமான நிகழ்ச்சிகளை நாம வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்துல மூன்று முக்கியமான நபர்களை நாம் சந்திக்கிறோம். முதலாவது நம்ம எல்லாருக்கும் பெயர் தெரிந்த மனிதனாகிய நாகமான். அவன் எல்லாராலையுமே பேசப்படுகின்ற ஒரு மனிதன். உண்மையில யாரையும் ஓட்டு எதுவும் போட்டா இவங்களை யாரு ஹீரோன்னு சொன்னா நாகமான்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அவன் பத்தி எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அடுத்து வருவது ஒரு சிறுமி. இப்ப இவளை முகமறியாதவள், அவ பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. வேகமா இதை வாசிச்சுட்டு போனா அவ இருந்தாங்கிறது கூட நமக்கு மறந்து போயிடும். அவ ரெண்டாவது நபர். இனி மூன்றாவதாக இந்த அதிகாரத்துல நாம இஸ்ரவேலனுடைய அரசனை பார்க்கிறோம். அவன் பேரை இந்த பகுதியில கொடுக்கப்படல. இருந்தாலும் ரெண்டு ராஜாக்கள் மூணாவது அதிகாரத்துல வருகிற யோராம் தான் அந்த அரசன்னு நாம தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த மூன்று பேர்ல முகவரியே தெரியாம நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சின்னம் சிறு சிறுமி, அவர் ரெண்டு வசனத்துல தான் வந்துட்டு போறான். அவதான் இந்த பகுதியில நடந்த எல்லா காரியங்களுக்குமே காரணமாக இருந்திருக்கிறார். அவளை சுற்றியே இந்த பகுதியில நம்ம வாசிக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. ஆண்டவர் வந்து அவருடைய செயல்களுடைய அற்புதத்தை நமக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எல்லாமே ஆச்சரியமான விதத்துல தான் இருக்கும். இந்த இதை வாசித்துக் கொண்டு போகிற பொழுது இந்த அதிகாரத்தை அவருடைய அற்புதமான கிரியைகளையும் கூட நாம நல்லா அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப முதலாவது இந்த நாகமான பற்றி பார்ப்போம். அவனை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவன் தான் இதுல ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக நாம பார்க்கிறோம். அவன் ஒரு படைத்தலைவன். முதலாவது வசனம் சொல்லுகிறது சீரிய ராஜாவின் படைத்தலைவன். இங்க பார்க்கிறோம், அதாவது சீரிய தேசத்து ராஜாவுக்கு ரெண்டாவது படியில அவன் ஒரு ஜெனரல் மாதிரி இருந்தான். இன்னைக்கு சொல்ல போனா இன்னைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஒரு ஜெனரல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியில அந்த மிலிட்ரி ஆர்மி எல்லாத்துக்குமே தலைவனாக அவன் தான் இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை பத்தி இங்க சொல்லுகிறது இந்த வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது அவன் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன் சொல்லியிருக்கு. பெரிய மனுஷன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது, உருவத்துல பெரிய மனுஷனா அதைத்தான் சொல்றது நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஜெனரலா இருந்தா நிச்சயமா ஒரு நல்ல உருவம் கொண்ட மனிதன் நினைச்சிடலாம். ஆனா அதை பத்தி சொல்ல, ஒரு பெரிய மனுஷன்னா நாட்டிலேயே முக்கியமானவன், ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தவன். எந்த அளவுக்கு ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு நாட்டு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்களோ அந்த அளவுக்கு இந்த நாகமானுடைய வார்த்தைகளுக்கும் அந்த நாட்டுல மதிப்பு இருந்தது. அந்த விதத்துல அவன் ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருக்கிறான். அடுத்ததாக அவன் எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தான்னு பார்க்கிறோம். அவனுக்கு கீழே ஒரு பெரிய படை இருந்தது. நாட்டுல இருக்கிற படை எல்லாமே அவனுக்கு கீழே தான். இப்ப இந்த காலப்பகுதியில இஸ்ரவேல் வந்து சீரிய நாட்டுக்கு அடிமையாக இருந்தது. அந்த அப்படியாக சீரிய இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்கு சீரிய மன்னன் இவளைத்தான் அனுப்பி இருந்திருக்கிறான். பாத்தீங்களா, அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். ஆகவே அவன் அநேக ஒரு பெரிய படைக்கு தலைவனாக இருந்தான். அது மட்டுமல்லாம அவர் ஒரு ஜெனரலாக இருந்ததுனாலே, அரசனுக்கு அடுத்தபடியான ஒரு இடத்துல இருந்ததுனால அவன் ரொம்ப வசதிகள் உள்ளவனாகவும் நிச்சயமாக இருந்திருப்பான். அவனுக்கு செல்வந்தன் சொல்லலாம், ஏன்னா நாட்டுல ரொம்ப முக்கியமானவனாக இருந்ததுனால. ஆனா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது. இன்னொன்றையும் அங்க பார்க்கிறோம், அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்ப ரட்சிப்பு என்று இந்த வார்த்தை வருவதனால நம்ம சல்வேஷன் நினைச்சிடக்கூடாது. அவன் மூலமாக சீரியாவுக்கு சல்வேஷன் எல்லாம் வரல, அதை பத்தி இங்க சொல்லல. அவன் மூலமாக கர்த்தர் சீரியாவுக்கு பெரிய வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? ஆகவே சீரியா அடைந்த பல வெற்றிகளுக்கு, இஸ்ரேல் உட்பட நாடுகளோடு நடந்த எல்லா பொருளையும் அதிக வெற்றிகளை அடைவதற்கு இந்த நாகமானை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கணும். இப்ப நீங்க சில நேரம் திடீர்னு ஒரு யோசனை வரலாம், வேதத்தை சிந்தித்து வாசிக்கிறவர்களுக்கு இது என்ன அநியாயமா இருக்கு, நம்ம கர்த்தர் போயிட்டு ஒரு புறஜாதி தேசத்துக்கு ஒரு புறஜாதி படைத்தலைவனை பயன்படுத்தி ஏன் வெற்றியை கொடுத்தார், அது ஒண்ணும் சரியா படலையேன்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப நீங்க யோசிக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல, இருந்தாலும் நீங்க நினைச்சிடக்கூடாது ஏதோ இந்த யெகோவா தேவன் எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன நாடான அந்த இஸ்ரவேலுக்கு தான் கர்த்தர், அவரால் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம நினைக்கணும், உலகத்துக்கே தலைவர் நம்ம தேவன் தான், அந்த கர்த்தரே இந்த உலகத்தை படைத்தவர், எல்லா நாடுகளும் அவருக்கு கீழே தான் இருக்கிறது. ஆகவே சீரிய நாடு என்ன வெற்றிகள் அடைந்திருந்தாலும் நம்முடைய கர்த்தர் அங்க செயல்படாம அவர்கள் வெற்றியை அடைந்திருக்க முடியாது என்பதை தான் அந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஆகவே சீரிய நாடு ஆண்டவரை வழிபடாத நாடாக இருந்த பொழுதும், இஸ்ரவேலின் கர்த்தருக்கு மதிப்பு கொடுக்காத நாடாக இருந்த பொழுதும், அந்த நாடும் இறையாண்மையுள்ள கர்த்தரின் கீழ் இருந்தது. அந்த நாடு அடைந்த வெற்றிக்கு, நாகமான் மூலமாக அடைந்த வெற்றிக்கு நம்ம ஆண்டவர் தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதையும் நம்ம நினைவுல கொள்ளணும். அதே நேரம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரேல் தவறு செய்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை அடித்தார், அதுவும் மற்ற நாடுகளை பயன்படுத்தி அடித்தார். ஆகவே அதுக்கும் ஆண்டவர் அந்த நாடுகளை பயன்படுத்திய கர்த்தரா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். வேற என்ன இந்த நாகமான பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? இன்னொன்னு சொல்லி இருக்கிறது, அவன் மகா பராக்கிரமசாலி. அவன் மகா பராக்கிரமசாலினா அவன் பெரிய ஒரு போராளியாக இருந்திருக்கான். ஜெனரலாக இருந்தது மட்டுமல்ல, அவன் ஒரு திறமையான போர் தந்திரங்கள் எல்லாம் திறமையானவன், அவன் பல வெற்றிகளை அடைந்தவன். ஆகவே ஒரு மிகப்பெரிய வீரன் சொல்லலாம், அந்த விதத்துல ஒரு உயர்ந்தவனாக இருந்தான். எனக்கு வந்து வரலாறு ரொம்ப நல்லா பிடிக்கும், உலக வரலாறு வாசிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாவது உலக போர், முதலாவது உலக போர், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் அந்த ஹிஸ்டரி வாசிப்பேன். நான் வந்து இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரி, அதாவது நம்ம ஆவிக்குரிய விதத்துல இல்லாம ஒரு ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, எப்படி அந்த நாடு நிறுவப்பட்டது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் வாசிச்சிருக்கிறேன். அங்க வந்து மோசே தயான்னு ஒரு பெரிய ஜெனரல் இருந்தார், அந்த ஒரு அந்த ஆளுக்கு ஒரு கண்ணு தான், அதை வந்து மூடிய வச்சிருந்திருப்பார். அந்த அந்த ஜெனரலை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய வெற்றிகள் கொடுத்தாரு தெரியுமா? ஏன்னா அவரு ரொம்ப இஸ்ரேல் காரணங்களே ரொம்ப பராக்கிரமசாலிகள் தான். கோல்டா மேயர் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் முந்தி இருந்த ஒரு ஆரம்பத்துல இப்படி ரொம்ப அருமையான காரியங்கள் இஸ்ரேல பத்தி வாசிக்கலாம். அந்த மோசே தயான் வந்து இந்த எதிரி நாடுகளாக இருந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஏழு நாடுகள் ஏதோ சேர்ந்து ஒரே நேரத்துல சுத்தி வளைச்சு தாக்கின பொழுது இந்த மோசே தயான் தான் இஸ்ரேல் படைகளை வழி நடத்தி அத்தனை நாடுகளையும் தோற்கடித்தார். இந்த அத்தனை நாடுகளையும் தோற்கடித்தது மட்டுமல்ல, இந்த இஸ்ரேல் படை யோர்டானுக்குள்ளேயும் நுழைஞ்சி இடங்களை பிடித்து கொண்டது, அது சிரியாவுக்குள்ளேயும் போய் அந்த இடங்களை பிடித்து கொண்டது, அலெக்சாண்ட்ரியா வர ஈஜிப்ட் வரையும் போய் சேர்ந்துருச்சு. அப்ப ஒரு சின்ன நாடாக இருந்தது அவ்வளவு ஒரு தைரியத்தோடையும் நல்ல ஒரு போர்த்தந்திரங்களை பயன்படுத்தி இந்த தயான் மூலமாக இஸ்ரேல் போரிட்டது. அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சிறந்த பராக்கிரமசாலியாகிய ஒரு போராளியாகிய ஒரு ஜெனரலாக இந்த நாகமான் இருந்திருக்கிறான். ஆனா ஒண்ணு, அதனாலதான் அவனோ அப்படின்னு வருது பாருங்க, ஆங்கிலத்துல பட்டுன்னு வரும். நீங்க வேதத்தை வாசி பார்த்தா இங்கிலீஷ் பைபிள்ல பட் அப்படின்னா என்னது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், இதெல்லாம் பெரிய காரியங்களும் இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அங்க எவ்வளவோ இருந்திருக்குது. எத்தனையோ பெரிய மனுஷனா இருந்திருக்கிறான், செல்வந்தனா இருந்திருக்கிறான், ராஜாவுக்கு படைத்தலைவனா இருக்கிறான், நாட்டுல ரெண்டாவது நிலையில இருந்திருக்கிறான். ஆனால் என்ன ஆனால், அவன் குஷ்டரோகியானவன், பாத்தீங்களா, அவன் குஷ்டரோகியானவன். அதாவது நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தானே, அந்த அந்த பக்கம் போயிடக்கூடாது. இருந்தாலும் அதை சொல்ல நான் வரல. அப்படி அதுல போயிட்டு ஒரு பொண்ணு பாக்குறதுக்குன்னு மாப்பிள்ள போனா மாப்பிள்ளைய பத்தி என்ன சொல்லுவாங்க, அவரு டாக்டரா இருக்கிறாரு இல்லாட்டி இன்ஜினியரா இருக்கிறாரு, அவருடைய குவாலிபிகேஷன் எப்படி இருக்குது, அவருக்கு எவ்வளவு சம்பளம் வருது, அவருக்கு எத்தனை கார் இருக்குது, அவருக்கு எத்தனை பங்களா இருக்குன்னா சொல்லிட்டு ஆனால் சொன்னா எப்படி இருக்கும். அந்த ஆனால தான் இருக்குது இவன் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறானா இல்லையாங்கிறது. அந்த மாதிரி இவ்வளவு குவாலிபிகேஷன்லயும் அள்ளி போட்டுட்டு அந்த வேதம் சொல்லுகிறது ஆனால் என்னது, ஆனால் என்ன, ஏதாவது சாதாரணமா சின்னமா இருந்து சின்னதா இருந்துருமோ, இருந்துட்டு போட்டும்னு சில நேரம் இந்த நேரத்திலேயே யோசிப்போம். ஆனா ஆக மோசம் குஷ்ட ரோகம் பாத்தீங்களா. இப்ப இதுவரையும் சொன்னதெல்லாம் அது கவுத்திருச்சியா இல்லையா. இப்ப என்னது இந்த குஷ்ட ரோகம், இது நம்ம ஊர்ல தொழுநோயின்னு சொல்லுவாங்க. அந்த தொழுநோய் வந்த அதெல்லாம் அந்த காலத்துல சில நேரம் படத்துல பாக்கலாம், அவன் வந்து உடம்பு பூரா துணியை கட்டியிருப்பான். அந்த வைத்தியம் வசதி எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப குறைவு. ஆகவே தொழுநோய் வந்தவனுக்கு முதல்ல மேல இருக்கிற நிறமெல்லாம் மாறி போயிடும். பிறகு அது உள்ள இருந்தே அரிச்சு, இது ஒரு வைரஸ் மாதிரி அரிச்சு 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 உடம்பெல்லாம் செதல் அடைந்து கையில்லாம போயிடும். அது அப்படியே போனா அவனுக்கு உடம்பு பாதையும் இல்லாம போயிடும். ரொம்ப அவனுக்கு மனம் வீசும், துர்மனம், அவன் கிட்ட யாரும் போமாட்டாங்க. இஸ்ரவேல்ல கூட அந்த துருநோயாளி நோயாளிகளை என்ன செஞ்சிருவாங்க, ஊருக்கு வெளியில தான் ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு நாலு பேரை பாக்குறோமா இல்லையா, அந்த துருநோயாளிகள் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க நாட்டுக்கு. வெளியே போயிட்டு சீரிய படைகள்லாம் ஓடி போனதை பார்த்துட்டு அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு, சரி இது நம்மளே சுயநலமா சாப்பிடக்கூடாது, நம்ம ஊருக்காரங்களுக்கு போய் சொல்லுவோம்னு அவங்க மூலமா அந்த நல்ல செய்தி வந்ததையும் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. ஏன்னா அந்த தொழு நோயாளர்களை அவங்க தள்ளி வச்சு ஏதோ சின்ன உதவி செய்வாங்களே தவிர எல்லோரோடையும் சேர விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அந்த காலத்துல அது ஒரு பெரிய பயங்கரமான வியாதி. இந்த காலத்துல மருந்தெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆகவே இது ஆரம்பத்திலேயே சுகப்படுத்திக்கலாம். ஆனா அந்த மாதிரியான ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். அப்ப பாருங்க, இவ்வளவெல்லாம் இருந்தும் அவன் ஒரு குஷ்டரோகி. ஆனா எந்த அளவுக்கு அவன் குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்டிருந்தான் என்பது நமக்கு தெரியாது. அவன் வந்து உயர் நிலையில இருந்ததுனால அந்த வசதிகளை பயன்படுத்தி அதை மூடி மறைச்சிருக்கலாம், கவசங்கள் எல்லாம் போட்டோ ஏதோ செய்திருக்கலாம். இருந்தாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகவே உடல் சுதல் அடைந்து மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த நிலையில அவன் இருந்திருக்கலாம். இருந்த பொழுதும் இப்ப பாக்குற பொழுது அவன் ரொம்ப நடமாட்டி கொண்டிருந்தான்னு பாக்குறோம். அவன் சிரியாவில இருந்து இஸ்ரவேலுக்கு போறான்னு பாக்குறோம். ஆகவே அந்த குஷ்ட ரோகம் அவனை ரொம்ப மோசமா இதுவரையும் பாதித்திருக்கலன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட அந்த குஷ்ட ரோகம் அவனை இல்லாம ஆக்கத்தான் போகுது ஒரு நாள். அது எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. அவன் ஒரு குஷ்ட ரோகி. வேதத்துல குஷ்ட ரோகம் இன்னொன்னுக்கும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருப்பது நம்ம பார்க்கிறோம். எதுக்கு, பாவத்துக்கு. பாவத்தை பத்தி சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டுல வேதம் பாவத்தை ஒரு குஷ்ட ரோகமாக பாக்குறது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேன்சர்னு சொல்லுவோம், இல்லாட்டி சில பேர் கொரோனா வைரஸ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எது நம்ம காலத்துல பெருசா ரொம்ப மோசமா இருக்கோ அதை வச்சு சொல்றது நமக்கு வழக்கம். அதே போல அந்த காலத்துல குஷ்ட ரோகம்னாலே மனுஷங்களுக்கு பிடிக்காது, யாரும் அதை கேட்க விருப்பப்பட மாட்டாங்க, யாரும் அந்த மனிதர்கள் பக்கம் போக மாட்டாங்க. இந்த தொழு நோய் ரொம்ப மோசமா இருந்ததுனாலதான் இந்தியாவில கூட, நீங்க வெள்ளூர்ல அவர் கிங்ஸ்லிக்கு தெரியும், அந்த வெள்ளூர் மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது இந்த தொழு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு அவங்கள சரிப்படுத்துறதுக்காகத்தான், குணப்படுத்துறதுக்காகத்தான். அதனால பிராண்ட்ன்னு சொன்ன ஒரு டாக்டர் அமெரிக்காவில இருந்து வந்து அவர் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அது பெருசா இருக்குது. இன்னைக்கு பல விதமான காரியங்களை வேலூர் ஆஸ்பத்திரியில செய்த பொழுதும் அது இந்த தொழுநோய் அதுக்கு குணப்படுத்துறதுக்காகத்தான் அது ஆரம்பிக்கவே பட்டது தமிழ்நாட்டுல வேலூர்ல. அப்படி ஒரு குஷ்ட ரோகியாக இந்த நாகமான் இருந்தான்னு பார்க்கிறோம். இப்ப அடுத்தது இதுல முக்கியமான நபர் வந்து அந்த சிறுமி தான். பாத்தீங்களா. ஆனா அவளை சுத்தி தான் எல்லாமே நடக்குதுன்னு நான் சொன்னேன். அவளை பத்தி இங்க இரண்டாவது வசனத்துல பாக்குறோம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பாத்தீங்களா. அப்ப இவ யாரு? இவர் இஸ்ரவேலை சேர்ந்தவர். இந்த நாகமான் தன்னுடைய சீரிய படைகளை வழி நடத்தி இஸ்ரவேலை பிடிக்க போன பொழுது, அந்த காலத்துல போர் முடிந்த பிறகு என்ன செய்வாங்க, அந்த நாட்டில் இருக்கிற ரொம்ப வல்லமையானவர்கள் தேவையானவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போவது வழக்கம். அது ஒரு விதத்துல தாங்க சிறைப்பிடித்த நாட்டை பலவீனப்படுத்துறதுக்கு அதை செய்வாங்க. ரொம்ப முக்கியமான தலைவர்கள் இவங்களை எல்லாம் கொண்டு போயிருவாங்க. கொள்ளையடிக்கிறது அது இன்னொரு பக்கம், இருக்கிற செல்வம் எல்லாம் கொண்டு போறதும் இன்னொரு பக்கம். இப்படி அநேகம் பேர் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போவது வழக்கம். அப்படி போகிற பொழுது இப்ப பாருங்க, தானியல் எல்லாம் அப்படித்தான் கொண்டு போகப்பட்டவன், சிறைவாசத்தை அனுபவிக்க பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவன். அதே போல போன பொழுது இந்த சிறுமி, ஏன் இந்த சிறுமிய அவங்க பிடித்து கொண்டு போனாங்க, அவளால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு வேதம் நமக்கு சொல்லல, சரிங்களா. அது என்ன லாபம், ஆண்டவனுடைய திட்டப்படி இருந்திருக்குன்னு நமக்கு இத வாசிக்கிற பொழுது தெரிய வருது. ஆனா அவங்க ஏன் இந்த சிறுமிய, ஒரு விதமான ஒரு பயனும் இல்லாத சிறுமிய கொண்டு போனார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த சிறுமியினுடைய பெற்றோர்களுக்கு என்ன நடந்தது, அந்த பெற்றோர்கள் சண்டையில இறந்து போனாங்களா, அதுவும் நமக்கு தெரியாது. இப்ப பார்க்க போனா இவ ஒரு அநாதை, ஒருவருமே இல்ல, பெற்றோர்கள் இல்ல, உற்றார் உறவினர்கள் இல்ல, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல, அவளுக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. ஒரு சிறு பெண்ணைன்னு சொல்லுகிற பொழுது அவர் டீனேஜ் வயசு கூட இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சிறு பெண்ணை, சிறுமியை சிறைப்பிடித்து அங்க கொண்டு போயிருந்தார்கள். அவள் இஸ்ரவேலை சேர்ந்தவள். அது மட்டுமல்ல, ஒரு அநாத மாதிரி, இனி இந்த நாட்டுக்கு திரும்ப போக முடியுமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு போனா நான் எப்படி வாழ போகிறேன், எனக்கு பெற்றோர்களும் இல்ல சொந்தங்களும் இல்லையே. அவள் அப்ப அவளுடைய எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா ஒரு பெரிய பயமே ஏற்படும். அந்த விதத்துல இவ வந்து ஒரு மோசமான நிலையில அவ அங்க கொண்டு போகப்பட்டிருந்தாள். அதுவும் அரண்மனையில நாகமானுக்கு மனைவிக்கு பணிவிட செய்து கொண்டிருந்தாள். இவ பணிவிடைன்னு சொல்லுகிற பொழுது ராஜாவுடைய மனைவிக்கு பணிவிட செய்ய ரொம்ப பேர் இருப்பான். ஆனா அந்த சிறுமியால என்ன செய்ய முடியும், அந்த எத்தனையோ பேர் இருந்து அவளுக்கு பணிவிட செய்து கொண்டிருப்பாங்க. இருந்த பொழுதும் இவளுக்கும் ஒரு சின்ன வேலை அங்க இருந்தது. ஆகவே அந்த அரண்மனையில, ராணியினுடைய அரண்மனையில கூட இவளை பத்தி யாருமே பெருசா ஒன்னும் சொல்லி இருக்க மாட்டாங்க, பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு ஓரத்துல அவளுக்கு படுக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சிருக்கும். ஆகவே இவளை பத்தி சொல்ல போனா ஒரு முகமரியாதவள்னு சொல்லலாம், ஃபேஸ்லெஸ் பர்சன் சொல்லுவோம் இல்லையா. அவ ஒன்னும் பெருசே இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாத்தீங்கன்னா அவ அட்ரஸ் தெரியாது, அவ பேர் தெரியாது, அவளுடைய குடும்ப வரலாறு ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு அவள் ஒரு சாதாரணமான ஒரு வெறும் சிறுமி. அவளை கொண்டு போயிருந்தார்கள். ஆனா ஒண்ணு அவளை பத்தி, இப்ப நாகமான பொறுத்தவரல, ஆனால் அவன் குஷ்டரோகின்னு சொல்லுகிறது போல இங்க வேதம் அப்படியெல்லாம் ஒண்ணு ஆனால் போடல. இருந்தாலும் அவளை பத்தி ஒரு விஷயம் நமக்கு மூணாவது வசனத்துல தெரிகிறது உள்ளடக்கமா, என்ன, இவ இஸ்ரவேலில் இருந்த மீதமாயிருந்த விசுவாசிகளில் ஒருவராக இருந்திருக்கிறான். அவ ஒரு சிறுமிதான். அவ சிறுமியாக இருந்த பொழுதும் அவ இஸ்ரவேலின் தேவனை வணங்கியவளாக இருந்திருக்கிறான். அவளை பற்றி உணர்ந்து அறிந்து அந்த தேவனுக்கு விசுவாசம் உள்ளவளாக இந்த சிறுமி இருந்திருக்கிறாள் என்பது நமக்கு மூணாவது வசனத்திலிருந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லாம எலிசாவை பற்றியும் அவளுக்கு தெரிந்திருந்தது. தீர்க்கதரிசி சும்மா எலிசான்னு பேர் மட்டும் தெரிந்திருக்கல, அந்த எலிசா எத்தனை பெரிய தீர்க்கதரிசி, அந்த எலிசா தேவனுடைய மனுஷன், அந்த எலிசா இருக்கிற இடத்துலதான் தேவன் இருந்தார், அந்த தேவன் எலிசாவை பயன்படுத்தி தான் எல்லா காரியங்களையும் செய்தார், எலிசாவிடத்துலதான் கர்த்தனுடைய வார்த்தை இருந்ததுங்கிறதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரிந்திருந்தது. அவ சிறுமிதான், அவ முகமரியாதவள் தான், அட்ரஸ் இல்லாதவர் தான். இருந்த பொழுதும் அவள் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்த ஒரு சிறு பெண். நாகமான் கிட்ட நிறைய இருந்துச்சு. என்னது, பணத்திலிருந்து எங்கெங்க உயரமா போகணுமோ அவ்வளவும் இருந்துச்சு. ஆனா என்னது, ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கக்கூடாது. அவ்வளவையும் கவுத்துறது மாதிரி குஷ்டரோகம். இவளை எடுத்து பாருங்க, ஒரு பெரிய மனுஷியே இல்ல, பணம் இல்ல, பெரிய பரம்பரை இல்ல, பெற்றோர்கள் கூட இல்ல, ஒண்ணுமே இல்லாதவள். ஆனா உங்ககிட்ட எல்லாம் இல்லாத ஒண்ணு அவகிட்ட இருந்துச்சு தெரியுமா, அது விசுவாசம். இஸ்ரவேலின் தேவனில் அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. எது இருந்தாலும் வாழ்க்கையில இது இல்லாம என்ன பண்ணி என்னத்தை செய்யறது, மற்றது எல்லாம் ஓடி போயிடும் இல்லையா. நாகமானுக்க பத்தி எவ்வளவோ பெருசா பார்த்தமே, அவனும் ஓடி போயிடும். ஒரு செகண்ட்ல ஆண்டவர் இல்லாம ஆக்கிடலாம், இல்ல அவன் செத்து போனா அதெல்லாம் அவனோட சேர முடியாது. ஆனா இந்த பெண் கிட்ட இருந்த காரியம், அவ எங்க போனாலும் அவளோட போகும், அவளோட இருந்த அந்த காரியம் தான் அவ பரலோகம் போக உதவி செய்யும். அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டாவது வசனம், இந்த மூணாவது வசனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா உண்மையிலேயே இந்த அதிகாரமே குப்புற விழுந்துடும். ஏன்னா அப்புறம் நாகமான பேசுறதுக்கு, நாகமான பத்தி பேசுறதுக்கே நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் தெரியுமா. அப்ப அந்த ரெண்டு மூணு வசனங்கள் தான் அந்த நாகமானியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இவ இல்லாம இருந்திருந்தா, இந்த வரலாற்று நிகழ்ச்சியில இவ இல்லாம இருந்திருந்தா, நாகமான் ஒரு நாளுமே கர்த்தரை அறிந்து கொண்டிருக்க முடியாது. அவனுக்கு குஷ்டரோகம் போகாம இருக்கிறது மட்டுமல்ல, அவன் ஒரு நாளுமே கர்த்தர்கிட்ட வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக ரெண்டே வசனத்துல வந்து போகின்ற ஒரு சிறுமி அவள் இங்க நம்ம முன்னுக்கு சின்னவளா இருந்தாலும் ஒரு பெருசா தெரியறா இல்லையா. மூணாவது யாரு, அந்த அரசன், இஸ்ரவேலினுடைய அரசன் யோராம்னு சொன்னேன், அவன் மூணாவது அதிகாரத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த யோராம் இஸ்ரவேலினுடைய அரசன் இருந்த பொழுதும் விசுவாசியே இல்லை. நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருந்தும், அந்த நாட்டில் எலிசா இருந்தும், எலிசா மூலமாக சத்தியம் வந்த பொழுதும் ஏதோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி வாழ்ந்து ஒரு மனுஷன் கர்த்தர விசுவாசிக்கல, வார்த்தைக்கு தன்னுடைய காதுக்கு இருதயத்துக்கு இடம் கொடுக்கல. அவனுக்கு எல்லா அரசியலும் தன்னுடைய சொந்த நன்மைகளும் மட்டும்தான். அப்படித்தான் அவன் வாழ்ந்தான். இஸ்ரவேலில் இருந்த பொழுதும் கூட அவன் எல்லா இருக்கின்ற ஆவிக்குரிய வசதிகள் ஒன்றையுமே பயன்படுத்தி கொள்ளாத ஒருவனாக இருந்தான். இங்க பாருங்க, நாகமா வரலான்னு தெரிஞ்ச உடனே, அந்த சீரிய தேசத்து ராசா ஒரு லெட்டர் அனுப்பிட்டாருன்னு சொன்ன உடனே குய்யோ மியோன்னு அழுக ஆரம்பிச்சுட்டான். ஏன் பயப்படணும், இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், எலிசா பக்கத்திலேயே இருக்கிறார். இஸ்ரவேல் படை, சீரிய படை எவ்வளவு பெருசாக இருந்த பொழுதும், பராக்கிரமசாலியாகிய நாகமான் இருந்த பொழுதும், ஒரு எலிசா போதுமே மொழி உலகத்தையும் வெல்றதுக்கு. ஆனா அதெல்லாம் அவனுக்கு உணர்வே இல்லை, அந்த கர்த்தரை பற்றிய ஒரு உணர்வுமே இல்லை. அவன் தன்னுடைய சொந்த நன்மைகளை மட்டுமே, அரசியல் லாபத்துக்காக மட்டுமே வாழ்ந்த ஒருத்தன், அந்த இஸ்ரவேலுக்கே ஒரு அவமான பெயரை வாங்கி கொடுக்கிற மாதிரி அந்த ராஜா யோராம் இஸ்ரவேல இருந்திருக்கான். இதுதான் இந்த மூன்று பேரும் நாம இங்க பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் மனிதர்களை பயன்படுத்தி செய்கின்ற காரியங்களே பெரிய அற்புதம். சில நேரத்துக்கு பெரிய மனுஷங்களை பயன்படுத்துவார், சில நேரத்துக்கு அவர் பேரே தெரியாம முகமறியாம இருக்கிறவங்களையும் பயன்படுத்துவார். கர்த்தரால நம்ம பயன்படுத்தப்படுவதற்கு உலக தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு உலக தகுதியுமே இருக்கல, ரொம்ப சின்ன சிறுமியாக இருந்திருக்கிறார். இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு தீர்மானித்துட்டா உலகம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த நேரத்துல அந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் போகணும்னா, அவன் கர்த்தரை அறியணும்னா, அத அந்த ராஜாவால வந்து வந்துட முடியாது, இஸ்ரவேலின் அரசனாலையும் வந்துட முடியாது, எலிசா கூட நேரடியாக கொடுக்கல. ஆண்டவர் பயன்படுத்தினது யாரு, இந்த ஒரு சாதாரண சிறுமியை தான் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். உலக தகுதிகள் நமக்கு தேவையே இல்லை, கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு. கர்த்தர் பயன்படுத்துவது அவருடைய இறையாண்மையின் சித்தத்தின் அடிப்படையில தான் அவர் செய்வாரே தவிர அதை நம்ம எல்லாம் கேட்டு வாங்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப பேரு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களும் அவர் பெரிய மனுஷனா பேர் வாங்குறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க, தலையில நின்று பார்ப்பாங்க. சில பேரு நிறைய பட்டம் எல்லாம் இருந்தாலும் அவர் பெரிய பாஸ்டரா வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு லிபரல் ஸ்கூல்ல எல்லாம் போய் பட்டத்தை தான் வாங்கிட்டு வருவானே தவிர இருதயத்தை இழந்து போய் வந்து நிற்பான். ஒரு பிரசங்கத்தை கேட்டா போதும், ஓடி போகலாம் இருக்கும். ஏன், அது பெரிய மனுஷனாக செய்கிற காரியங்கள். ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறதே இல்லை. உண்மையா வேதத்தை ஆராய்ந்து படித்து ஆண்டவர்ல தங்கி இருந்தாலே போதும், ஆண்டவர் அவரால் பயன்படுத்துவதற்கு நமக்கு உலக தகுதிகள் தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதுல பார்க்கிற பொழுது இப்ப ரெண்டு மூன்று வசனங்களை பார்த்தோம். அந்த மூணாவது வசனத்துல இந்த சிறுமி அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. ஏன், தன்னுடைய தான் வேலை செய்கிற பணி செய்கிற ராணியுடைய கணவனாகிய நாட்டிலே ஒரு பெரிய படைத்தலைவனாக ஜெனரலாக இருக்கிற நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்பதை இவள் கேள்விப்பட்டாள். இப்ப அவர் கேள்விப்பட்டு இது இவளுக்கு தெரிஞ்சு இத போய் யாருக்கும் சொன்னாலும் பெரிய ஆபத்து, என்ன நடக்குமோ தெரியாது எதிரி நாட்டில். ஆனா இவளுக்கு அது தெரிந்த உடனேயே அது இவளுக்கு இருதயத்தில் ஒரு பாரம் ஏற்பட்டது. தான் பணி செய்கின்ற ராணியினுடைய கணவனுக்கு இப்படி நேர்ந்து விட்டது, இதுக்கு ஏதாவது செய்யணும்னு அவ யோசித்தான். இதுக்காக கூட அவ ஜெபம் பண்ணியும் இருந்திருக்கான். ஆகவே தனக்கு முடிந்ததை தனக்கு தெரிந்தத அவர் செய்ய தீர்மானித்தார். என்ன தெரிந்திருந்தது, நம்ம ஊர்ல இருக்கிற எலிசா நிச்சயமா இந்த குஷ்ட ரோகத்தை போக்கிவிடக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு எலிசா மேல அவருக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. இது வெறும் நாலேஜ் இல்ல, அதை விட கூட இருந்த ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். ஏன், அவருக்கு தீர்க்க தரிசியால எது முடியும் என்பது அவர் விசுவாசியாகிய இந்த சிறுமி தெரிந்து வைத்திருந்தார். ஆகவே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த தன்னுடைய நாச்சியார் நீங்க சொல்லுது மூணாவது வசனத்துல, அது யாரு, நாகமானுடைய மனைவி. எப்படியோ அவளை சந்தித்து நேரத்தை பயன்படுத்தி அவளை சந்தித்து அவளிடத்துல போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், என் ஆண்டவன் அப்படின்னு சொன்னா சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசிகளிடத்துல நாகமான் ஆண்டவன் சொல்லுகிறது நம்முடைய தலைவன் சொல்லலாம். அவர் போனாருன்னா நல்லா இருக்கும். ஏன், அங்க இருக்கின்ற தீர்க்க தரிசி நிச்சயமாக இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொன்னார். இப்ப இவ சொல்லிட்டா ஆனா இவளுக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவ சொன்னது சரியா சரியில்லையாங்கிறது கூட பெரிய கேள்விக்குரியதுதான். எதிரி நாட்டில் அதுவும் சிறப்புடித்து நம்ம கொண்டாந்து வைத்திருக்கிற இந்த பெண் அந்த நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில இருந்து இந்த நோய்க்கு ஒரு தீர்வு வரணும்னா நிச்சயமா பிடிக்காது, நிச்சயமா பிடிக்காது இல்லைங்களா. ஆகவே இது என்ன நடக்கும்னு ஒரு தெரியாத நிலை. ஆனால் அங்க என்ன நடக்கிறது, அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இப்ப நாகமானுக்கும் செய்தி போய்விட்டது, இந்த செய்தி சிறிய ராஜா காதுக்கும் போய்விட்டது. இப்படி ஒரு சிறுமி சொல்றாலே இதை நம்ம செய்யலாம செய்யக்கூடாதோ, அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஒரு விதத்துல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ நம்புற விதமாக இந்த சிறுமி அதை சொல்லி இருந்திருக்க கூடும். ஆனா உண்மையா நமக்கு என்ன பார்க்கணும், கர்த்தர் இங்கு கிரியை செய்கிறத பார்க்கணும். இதெல்லாம் சிறுமியால மட்டும் நடந்தது, மனுஷனால நடந்ததுன்னு பார்க்க கூடாது. எங்கிருந்தும் எல்லா காரியங்களையும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற, எல்லா காரணங்களையும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிற அந்த இறையாண்மை உள்ள கர்த்தருடைய கரம் இங்கு இருக்கிறத பார்க்கிறோம். அந்த சிறுமியின் வார்த்தைகளை அவர் தான் அவங்களை நம்ப வச்சிருக்கிறார். உடனே என்ன நடக்குது, சிறிய ராஜா சொல்றான், சரி போகலாமே, எங்க இருந்து யார் மூலமா இதுக்கு ஒரு விசேஷமா ஒரு விடுதலை கிடைச்சதுன்னா அருமை. ஏன், சேரிய ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவன் நாகமான். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுன்னா சேரிய ராஜா நிச்சயமா அது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிற காரியம் தான். ஆனா அப்ப அவன் என்ன சொன்னான், சரி அதுதான் நம்ம நாம பிடிச்சி வச்சிருக்கிறோமே, அந்த சிறிய அந்த இஸ்ரேலின் அரசன் நமக்கு அடிமை, சோ நானே ஒரு லெட்டர் கொடுக்கறேன், நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், நீ போ எல்லாம் நல்லா சரியா வரும்னு ராஜா சொன்னான். ஆனா அவங்க வந்து வெறுங்கையோட போகல. நீங்க பாருங்க என்ன வாசிக்கிறோம் சொல்லி, 5வது வசனத்துல, அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 செக்கல் நிற பொன்னையும், அதாவது தங்கம், 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய். இந்த 10 தாலந்து வெள்ளி வந்து அது 340 கிலோகிராம் வெயிட், சரிங்களா? அப்ப அந்த 6000 செக்கல் நிறை பொன் தங்கம்னு சொன்னா அது 90 கிலோகிராம் தங்கம். அங்க கேட்டுட்டு இருக்கிற லேடிஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இத கேக்குறதுக்கே யோசிப்பாங்க இல்லையா, இவ்வளவு தங்கமானு. இப்ப இதெல்லாம் நம்ம காலத்துல எவ்வளவு பணம் இருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்க. இது எதுக்கு கொண்டு போறாங்க? இத கொண்டு போய் கொடுத்து அவன் குணப்படுத்துறதுக்கு அதை வாங்கிட்டு வந்துடலாமா? அதுக்காக தான் இல்ல. நாம ஒரு பெரிய நாடு, இஸ்ரேல் ஒரு அடிமை நாடு. அப்புறம் அடிமையா நமக்கு கீழே இருக்க ஒரு நாட்டுக்கு போயிட்டு அவங்கிட்ட இருந்த இந்த உதவி வாங்குற நேரம் அவன் நம்ம பெருசா நினைக்கணும். நம்ம எல்லாம் சாதாரண ஆளுங்களா? அப்ப நம்ம தரத்துக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் கொண்டு போறான், வேற எதுக்கும் இல்ல. ஆகவே இதெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு அவன் என்ன செய்யறான், அந்த இஸ்ரவேலின் சிறிய ராஜா கொடுத்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு அந்த நிருபத்தை கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொடுக்கிறான். இப்ப இங்க தான் பார்க்கிறோம் அந்த இஸ்ரவேல் ராஜாவினுடைய உண்மையான நிலைய. அவன் அதை வாசிக்கிறான், அந்த நிருபத்தை, யாரு சிறிய ராஜா கிட்ட இருந்து வந்த லெட்டரை வாசிக்கிறான். வாசிச்ச உடனே என்ன நடக்குது, அவன் தான் ஒரு ராஜா, அவன் ராஜான்னு கூட பார்க்காம தான் போட்டிருந்த அங்கி எல்லாம் அவன் கிழிச்சுக்கிட்டான். ஒரு பைத்தியக்காரன் பார்த்திருக்கீங்களா, கிழிப்பான் இல்லையா, அவனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது, அவன் பாட்டுக்கு சத்தம் போடுவான், உறுப்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இவன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து நீக்கி விட வேண்டும் என்று அவன் எழுதி அனுப்புறானே, கொல்லவும் முயற்சிக்கவும் நான் தேவனா, நான் என்ன கடவுளா, ஒருத்தனுக்கு உயிர் கொடுக்கறதுக்கும் உயிரை எடுக்கிறதுக்கும். அப்ப ஒண்ணு மட்டும் அந்த ராஜாவுக்கு இந்த நேரத்திலயும் தெரிஞ்சிருந்தது, அவன் ஒரு அவசுவாசி, அவன் கர்த்தருக்கு எந்த மதிப்பும் கொடுக்கல, எலியாவுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்தது, இதை செய்யக்கூடிய ஒருவர் ஆண்டவர் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா அந்த ஆண்டவரோட அவன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள எந்த நடவடிக்கையும் எடுத்ததாகவே தெரியல. அப்ப அவன் என்ன யோசிக்கிறான், இல்ல இந்த சீரிய ராஜா இவர் சிறையும் பிடிச்சிட்டா, எங்க நாட்டுல இருக்கிற ரொம்ப பேரை கொண்டும் போயிட்டா, இப்ப நாங்க வந்து அனாதரவா இருக்கிறோம். அப்படி இருக்கிற நிலையிலையும் நம்ம இப்படி இருக்கிறதும் பிடிக்காம ஏதாவது ஒரு வம்பெழுத்து இன்னொரு பெரிய சண்டையா நம்மளோட போடுறதுக்கு தான் இந்த திட்டத்தை தீட்டி இருக்கிறான்ட்டு அவனுக்கு கதி கலங்கி போய்விட்டான். பாத்தீங்களா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்க என்றான். அப்ப இப்ப பாருங்க, இப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஒழுங்கானவனா இருந்திருந்தா எலிசாவுக்கு செய்தி அனுப்பியிருக்கணும். இப்ப உண்மையிலேயே தீர்க்க தரிசிகளுக்குத்தான் ராஜாக்கள் ஆலோசனை வாங்கிக்குவாங்க. எங்க தீர்க்க தரிசி இருக்கிறாரோ அங்க ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது அர்த்தம், அது இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனா ரொம்ப ராஜாக்கள் அவங்களுக்கு மதிப்பும் கொடுக்கல, மரியாதையும் கொடுக்கல, ஏன், அவர்கள் கர்த்தர் விசுவாசிக்கல. ஆகவே இவன் நினைவுல எலிசா வரவே இல்லை. ஆனா இங்க நடந்தது எலிசா காதுக்கு போயிருக்கு, அது எலிசாவுடைய காதுக்கு போயிட்டு. 8வது வசனத்துல வாக்கு, இஸ்ரவேலின் ராஜா வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், இவன் செய்தி அனுப்புறான், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுவானேன், அவன் என்னிடத்தில் வந்து, அதாவது நாகமான் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்க தரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அவன் வரட்டும், இஸ்ரவேலிலும் ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார் என்பதை அவன் தெரிந்து கொள்ளட்டும் என்று அவன் செய்தி அனுப்பினான். இப்ப செய்தி போன உடனே ஓகே, லெட்டர் அனுப்பணும், லெட்டருக்கு பலன் கிடைச்சிருச்சு, இப்ப நாகமான் புறப்படுறார். நாகமான் இஸ்ரவேலுக்கு வரப்போகிறான், தன்னுடைய அடிமை நாட்டுக்கு அவன் வரப்போகிறான். அந்த 19வது வசனம் சொல்லுகிறது, தன் அது வார நேரம் அவன் ஒண்ணு சாதாரணமா வரல. என்ன எப்படி வருகிறான், லெட்டருக்கே 340 கிலோ வெள்ளி, 90 கிலோ தங்கம், மாற்று வஸ்திரங்கள் இதெல்லாம் வந்திருக்குன்னா இவனே வரப்போறான்னு சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவன் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் அங்க இருந்து வந்தான். ஒரு பெரிய படையே வந்திருக்கும், அவனுக்கு முன்னால பட பின்னால பட தாரசப்பட்டையெல்லாம் அடிச்சு அவனும் கூட ரொம்ப கிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற விதமா வந்திருப்பான். இல்லாம சாதாரணமா போக மாட்டாங்க. அந்த ஊர்ல சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல போறதுன்னா அதுக்கு தரத்துக்கு போவாங்க. இப்ப மோடி பிரைம் மினிஸ்டர் வாராருன்னு சொன்னா அவருடைய தரத்துக்கு வந்து ஒரு ஊருக்கு வருவாங்க. அதே போல இவன் தன்னுடைய தரத்துக்கு அவன் இந்த விதமான எல்லா விதமான ஏற்பாடுகளோடும் அவன் எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அதாவது எலிசாவுடைய வீடு ஒரு மேட்டுப்புறத்துல இருந்துச்சு. அப்ப யாரும் வாரவங்க அந்த படியே அங்க போகணும். அவரும் பெரிய பங்களாவில் இருக்கல, அது ஒரு குடிச மாதிரி தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அது படியேறி போகணும். அப்ப கீழே வந்து இவன் படையோட எல்லாம் வந்து அவன் நிக்கிறான். ஆனா இப்ப 10வது வசனம் என்ன சொல்லுகிறது, எலிசா அவனிடத்துல ஆள் அனுப்புறாரு. இங்க இந்த நேரத்துல எலிசாவுக்கு கொஞ்சம் அந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அதுல எல்லாம் கொஞ்சம் பெருசா திறமை இருந்த மாதிரி தெரியல. யார எப்படி நடத்தணும்னு ஒரு பக்குவம் இருக்கா இல்லையா, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணுமா, அப்படிலாம் சாதாரணமா நடத்தக்கூடாது. ஆளுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்து நடப்போம் இல்லையா. சில பேர் ஒரு பெரிய பாஸ்டர் வாரா எழும்பிடுவாங்க, சீட்லயே உட்கார்ந்து இருக்கமா எழும்பிடுவாங்க, எப்படி இருக்கிறீங்க ஐயா அப்படின்ட்டு கொஞ்சம் குளிர அளவுக்காவது ஏதாவது செய்வாங்க. இல்ல சாதாரணமா ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தா உட்கார்ந்துகிட்டே சரி வாங்க உட்காருங்க காப்பி குடிக்கிறீங்களா கேப்பான். இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எலிசாவுக்கு ஒண்ணுமே தெரியல போல இருக்குது. அப்ப எலிசா என்ன செய்யறாரு, தான் இருந்த இடத்துலயே வீட்டுல அப்படியே இருந்துட்டு அவன் ஆள் அனுப்பி அவனுக்கு அனுப்பி என்ன ஏன் வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்கான் இதெல்லாம் எலிசா காதுக்கு போயிருது. பார்த்தமா இல்லையா, ஒரு இடத்துல அந்த சீரிய ராஜா என்னென்னமோ முயற்சி பண்ணி இஸ்ரேல் ராஜாவை பிடிக்க போனா அவன் எப்ப பார்த்தாலும் தப்பிடுவான். அப்ப எப்படி இவன் காதுக்கு போகுது, நம்ம பக்கம் இருக்கிற ஒருத்தன் தான் அங்க உளவாளியா இருக்கிறான்னு அவன் யோசிக்க அவனோட இருந்தவங்க சொன்னாங்க, உளவாளியெல்லாம் தேவையில்லையா, அங்க இருக்கிற தீர்க்க தரிசியே போதும், நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, உங்க பெட்ரூம்ல என்ன நினைக்கிறீங்களோ அவனுக்கு அது தெரிஞ்சு போயிடும். அப்ப எலிசாவுக்கு தெரியாதது இல்லை, யார் இருக்கிறது எலிசாவோட, எலிசா தேவ மனுஷன், அவனுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. ஆகவே எலிசா என்ன செய்யணும், ஒரு ஆள் அனுப்பி நீ போயிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லு யோர்தான்ல போயிட்டு 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு. இப்ப யோர்தான் நதி வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கும், ரொம்ப நம்ம கூவம் மாதிரி இருக்காது. ஏன்னா உலகத்திலேயே கூவம் மாதிரி ஒண்ணு எங்கேயும் இருக்காது தெரியாது, நானும் பார்த்தது இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஆரம்பத்துல வர ஆரம்பிச்ச மேல சில நேரம் ஆட்டோவில் போற நேரம் கூவம் பக்கம்தான் போறோம்னு யாரும் சொல்ல தேவையில்லை. என் ஹேங்கர்சீஃப் அது பாட்டுக்கு தன்னால முகத்தை முடியும். என்ன இப்படி ஒரு துர்மணத்தை நீ வாழ்க்கையில நான் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணதில்லை, கூவத்துல தவிர அவ்வளவு இப்ப எப்படி இருக்கோ தெரியாது. ஆனா மோசம், ஆனா இது அந்த அளவு மோசம் இல்ல. ஆனா இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆறு கொஞ்சம் அழுக்கா இருக்கும். இவன் யாரு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன் சரியாவில், அவனை போயிட்டு அந்த தண்ணியில குளிக்க சொன்னா இதெல்லாம் கேக்குறதுக்கே சரியாப்படுதா? அதுவும் பாருங்க, 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு, ஒரு தரம் பத்தாது, ஏழு தரம் அதுல நீ முழுகி எழும்பணும். அந்த ஏழு தரம் நீ முழுகி எழும்புனா உன்னுடைய சரீரம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்ன சொன்னான். இப்ப இதிலிருந்தே தெரியுது எலிசாவுக்கு யாரோட எப்படி பேசணும், என்ன சொல்லி அனுப்பணும், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இங்கிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இங்கிதத்தையும் இங்க பார்க்க முடியாது. சில பேருக்கு அப்படித்தான் எதையும் சொல்றேன்னா அப்படியே போட்டு உடைச்சிருவாங்க எல்லாரும் தயக்கும்படியா, இதெல்லாம் யோசிக்கிறார். ஐயோ சரியா சொன்னா சொல்லியா, ஒழுங்கா சொல்லி இருக்கணுமா. எலிசா சொல்லி முடிச்சிட்டு எலிசா தானே பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா இங்க பெரிய டிராமாவே நடக்குது, எலிசாவுக்கு தெரியாது. கீழே வீட்டுக்கு வெளியில என்ன நடக்குது, நாகமான் கடும் கோபம் கொண்டு ஆங்கிலத்துல ஃபியூரியஸ் இருக்குது. காலையில பார்த்தோம் இல்லையா ஆண்டவருக்கு உக்கிரமான கோபம் வந்ததுன்னு, அந்த மாதிரி கோபம் நமக்கு வர முடியாது. ஆனா இது மனுஷ லெவல்ல இது ஒரு பெரிய கோபம் தான், பயங்கரமான கோபம் அவனுக்கு வந்துருச்சு. ஏன் தானாட்டிலேயே ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் என்ன இன்சால்வ் பண்ண மாட்டாங்க, ஒரு அடிமை நாட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் தயார் பண்ணிட்டு இவன் என்ன சொல்லி அனுப்புறான், அவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. சில பேருக்கு கோபம் வந்தா பாத்துருக்கீங்கன்னா உடம்பெல்லாம் கிடுகிடுகிடும் நடக்கும், நடுங்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிடும். அவன் என்ன செய்வானோன்னு தெரியாது, அவனுக்கே தெரியாது என்ன செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கோபம் இப்ப அந்த உணர்ச்சி புலம்ப அந்த கோபத்துல நிக்கிறான். யாரு, நாகமான். அவன் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று பல்லக்குல தான் வந்திருப்பான், ரதத்துல எல்லாம் வந்திருப்பானா இல்லையா, அவனுக்கு படுகோபம், வெளியே இறங்கி நின்று என்ன சொல்றான், தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ட ரோகத்தை நீக்குவான் என்று நினைத்திருந்தேனே. என்ன அவன் எனக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு சாதாரணமான ஒரு வேலைக்காரன் அனுப்பி செய்தி சொல்லாம தானே தன் வீட்டில இருந்து இறங்கி வந்து எனக்கு செய்ய வேண்டிய சகல மரியாதைகளையும் செய்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆண்டவர்னா பெருசா சொல்றானே, அந்த ஆண்டவர் கேட்கிற மாதிரி எல்லாம் பாக்குற மாதிரி கையெல்லாம் ஒசத்தி இந்த ஃபெய்த் ஹீலர்ஸ் அவன் வேணு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு என்னென்னமோ மாயமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, நம்ம ஊர்ல ஒண்ணுமே நடக்காது ஆனா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவன் கையால என்னுடைய சரீரத்தை தொட்டு என் குஷ்ட ரோகத்தை போக பண்ணுவான்னு இல்ல நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படியெல்லாம் செஞ்சாதான் அது போகும், இல்லாம எப்படி போகும். இப்பதான் நீங்க பாருங்க, ஒரு 1000 பேருக்கு 5000 பேருக்கு இந்த கூட்டத்தை கூட்டி என்னென்னமோ உளறிட்டு மோகன் லாசரஸ் வந்து இப்படி எல்லாம் செய்ய போறேன்னு அதுக்கு இப்ப ஒரு 4 வாரத்துக்கோ 4 மாசத்துக்கோ அறிவிப்போ கொடுத்து எல்லாம் அதை பாக்குறதுக்கு காத்திருக்கிற நேரம் அப்படி செய்ய பார்ப்பாங்க, ஒண்ணுமே நடக்காது. ஆனா அப்படியெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அப்படி இருந்தாதான் மக்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும், ஓ நிச்சயமா அது நடந்திருந்தான் போல இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பெருசா எதிர்பார்த்து வந்திருந்தான் நாகமான். ஆனா இது என்னாச்சு, ஒண்ணுமே இல்ல. இந்த வெத்து வெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுல ஒண்ணுமே இல்ல. என்ன போய் இந்த அழுக்கு தண்ணியில குளிக்க சொல்றானே, இத நான் எப்படி எடுத்துக்கிறது, இவன் என்ன இன்ஸ்டால் பண்றானா என்னதான் பண்றானா. சில பேர் அப்படித்தான் ஏதாவது சொல்லுவாங்க, அது பாராட்டுற மாதிரி இருக்கும், ஆனா அது இன்ஸ்டால்டா இருக்கும், நமக்கு யோசனையா இருக்கும். திட்டுறானா இல்லாட்டி நல்லா தான் சொல்றானான்னு ஒரு யோசனையா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கு கோபம் ஒரு பக்கம், ஆனா இத புரிஞ்சிக்கவும் முடியல. இதுல இருந்து என்னன்னு என் குஷ்ட ரோகம் போக போகுது, அவன் என்னதான் செய்ததுன்னு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நிலைமையில நாகமான் இருந்தான். எலிசா அந்த பக்கத்துல இருந்திருந்தா சில நேரம் கத்தி எடுத்து விளாசி விட்டு இருப்பான், கழுத்து எங்கேயாவது போயிருக்கும். ஆனா எலிசா தான் அங்க வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறாரே, அந்த மனுஷன் அசைய மாட்டேங்குது. இங்க எல்லாம் இதெல்லாம் நடந்தும் கூட எலிசா அம்பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு வீட்டுல. சரி இப்ப என்ன நடக்குது, இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் போச்சுன்னா இவன் தான் படையெல்லாம் விட்டு எலிசாவை இல்லாம பண்ணிடுவான், வீட்டையும் எல்லாத்தையும் இல்லாட்டி கோபத்துல வந்த வேகத்திலேயே திரும்பி போய் கொளுத்து நெருப்பு வச்சு இந்த ஊரையே கொளுத்துன்னு சொல்லிட்டு போயிருக்கான், ஏதாவது நடந்திருக்கும். ஆனா இதற்கெல்லாம் பின்னுக்கு கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, கர்த்தர் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர். இப்ப அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னே இன்னொன்னு சொல்லிட்டான் நாகமான், என்னதான் கோலத்துல, நான் குளிக்கணும்னா எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா எவ்வளவு அருமையா ஆறு ஓடுது, அதுவும் இல்லாம ஒரு பெரிய அரண்மனையில இருப்பான், அதுக்குள்ளேயே ஒரு பெரிய நீச்சல் குளம் எல்லாம் நிறைய கட்டி வச்சிருந்திருப்பான் சரிங்களா. அப்ப அதெல்லாம் நான் போய் செய்யக்கூடாதா? ஆப்னாவும் பர்பாரும், நான் ஊர்ல தமஸ்கூல ஓடுற நதிகள், அதெல்லாம் விட ஒரு பெரிய நதியா இது, ஒரு சாதாரண அழுக்கு நீர், இதுல போய் என்ன குளிக்க சொல்றானே சொல்லி அவன் படு கோபத்தோடு திரும்பி போனான். திரும்பி போனான்னு போறதுக்கு ரெடி ஆயிட்டான், அவனால தாங்க முடியல. ஏன் இவன் இந்த நேரத்துல தானே ஒரு கத்தியை உருவிக்கிட்டு எலிசா வீட்டுக்கு போய் அவன் வெட்ட பார்த்தீங்க நமக்கு தெரியாது. ஆனா எலிசா சொன்ன இந்த வார்த்தைகள் இப்படி ஒரு இன்சால்ட் பண்ற மாதிரி வந்தது, அவன் வாழ்க்கையிலே யாரும் தைரியத்தோட நாகமான் முன்னுக்கு செஞ்சிருக்க மாட்டான். அந்த குழப்பத்துல அவன் கோபத்துல அவன் திரும்பி போக ரெடியா இருக்கிற நேரம் தான் இப்ப என்ன நடக்குது. 13வது வசனத்துல அவனுடைய ஊழியக்காரர்கள், இந்த ஊழியக்காரர்கள் அவனிடத்துல வர்றாங்க, வந்து நாகமான பார்த்து சொல்றாங்க, எல்லாம் கைய கட்டிக்கிட்டுனா அப்பதான் பேசணும், சும்மா தைரியமா தான் பேசுறதுக்கான ஃப்ரெண்டா ஊழியக்காரர்கள். ஆகவே அவன் கைய கட்டிக்கிட்டு அவங்க பாருங்க என்ன சொல்றாங்க, அவனை நோக்கி தகப்பனே அப்படின்னா, ஐயா அந்த தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி நீங்க சொல்லி இருந்திருந்தா நிச்சயமா செஞ்சிருப்பீங்க இல்லையா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாகும் அந்த மனுஷன் சொல்லி இருக்கிற பொழுது அதை செஞ்சிட்டாதான் என்ன குறைஞ்சு போயிட போகுது. பெருசா செஞ்சிருந்தா நிச்சயமா நீங்க ஏத்துக்குவீங்க, அவன் பெருசா சொல்லலையே, ஆனா அவன் சின்னதா ஏதோ செய்ய சொல்லிட்டான், அது ஏன் நீங்க செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல நாகமான் யோசிக்க ஆரம்பிச்சான். நாகமானுக்கு உள்ளுக்குள்ள தெரியும், நீ எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குஷ்டரோகத்தை மறைச்சு வைக்கிறது, இந்த எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குஷ்டரோகத்தோட போராடுறது, யாருமே நம்ம ஊர்லயே தேசத்திலேயே அதை தீக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே, நிச்சயமா அவனுக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருந்திருக்கும், ஆனா இது போகணும். ஆனா அவன் என்ன யோசிக்கிறான், இது போறது கூட நான் விருப்பப்பட்டபடி போகணும். சில பேருக்கு அப்படி இருப்பாங்க இல்லையா, சில பேருக்கு அப்படி இருக்கு, தாங்க விருப்பப்பட்டபடி அது நடக்கணும், அது எப்படி ஆண்டவர் செய்யணுமோ அதை விருப்பப்பட மாட்டான். நாகமானுக்காக தான் பிரச்சனை, அவனுக்கு தான் விருப்பப்பட்டபடி அது நடக்கலையேங்கிறது தான் அவனுக்கு வந்த கோபமே. இதுல இருந்து என்ன பார்க்கிறோம், அவனுடைய ஆணவத்தை பார்க்கிறோம், அவனுடைய இருதயத்தை பார்க்கிறோம், ரொம்பவும் அகங்காரம் பிடித்தவனாக இருக்கிறான். நான் நினைச்சபடி நடக்கும், நான் கொடுக்கிற கிஃப்டின் மூலமாக, நான் சொல்லுகிறபடி, நான் எதிர்பார்க்கிறபடி, ஒரு பெருசா அதிசயமாக எல்லாரும் என்ன பெருசா பேசுற அளவுக்கு நீ செய்யணும். ஆகவே நீ செய்யற மருந்து நான் கொடுக்க மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது, நான் எனக்கு மருந்து வேணும், ஆனா நான் எதிர்பார்க்கிறபடி நான் விரும்புறபடி நீ மருந்து கொடு. இப்ப ரொம்ப பேரு ஆண்டவட்ட வராம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், ஆண்டவட்ட வராம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பிரசங்கம் பண்ணா நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவேன், இது விட்டுருவோம், ஏன்னா இது வந்து யூடியூப்ல வேற போடுறதுனால அதுதான் பேசக்கூடாது. ஆனா அது என்ன பொறுத்தவரையில ரொம்ப ஆப்டான சரியான வார்த்தை, அது வந்து தமிழ்ல சொல்லுவாங்க அகந்தை மமதை ஆணவம் எல்லாம் பெருசா இருக்கும், அதுதான் உனக்கு பெரிய கஷ்டம். சில பேருக்கு காண்டவத்தை வராம இருக்கிறதுக்கு அதான் காரணம், நான் எப்படி போறது, நான் எப்படி போறது, இப்படியே காலத்தை தள்ளி 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 போட்டுக்கிட்டே இருப்பான். நல்ல காது கேக்குது, நல்லா புரியுது, மனு விரும்புதல் வேணும், விசுவாசம் வேணும், அது கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன், இயேசு கிறிஸ்துவை விட்டா வேற வழியே இல்லை, அவரை விசுவாசி காட்டி பல்லோகம் போக முடியாது, பாவம் போகாது, இதெல்லாம் தெரியுது. ஆனா இருதயம் ரொம்ப மோசமா இருக்கு, அதுல இருக்கிற அந்த அகங்காரத்தினால அவங்க காலத்தை தள்ளி 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 போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் சுயமா அதனாலதான் ஆண்டவர்கிட்ட வர முடியாத நிலையில இருக்கிறான். நாகமானுக்கு அதான் பிரச்சனை,
நோய் தீர்க்கணும் தீர்க்கப்படணுங்கிறது அவனுக்கு நிச்சயமா விருப்பம். ஆனா அது எப்படி தீர்க்கப்படணுங்கிறது தான் பிரச்சனையே. அதனால தான் மனுஷன் என்ன செய்யறான், ஆண்டவர் வேணுங்கிறான், ஆனா நான் கோயில கட்டுவேன். இந்த மாதிரி தான் இந்த சாமி தான் எனக்கு விருப்பம். ஒருத்தனுக்கு பிள்ளையாரு, ஒருத்தனுக்கு சிவன், இன்னொருத்தனுக்கு முருகன். அவன் பாட்டு கட்டிக்கிறான், ஏன் எனக்கு பிடிச்சமான முறையில என்னுடைய விருப்பப்படி எனக்கு நீ உதவி செய்யுங்கிற ஆண்டவரை பார்த்து. இதுதான் அகங்காரம் ஆணவம்னு சொல்லுகிறது. ஆண்டவரை தன் கையில ஒரு விளையாட்டு பொருளா பாக்குறான் மனுஷன். அப்படி நீ இருந்தா எனக்கு பிடிக்கும், என் வசதிக்கு ஏத்த மாதிரி நான் கேட்கிற நேரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இரு. இங்க நாகமான் இதான் எதிர்பார்த்தான். அவன் விருப்பப்படி அங்க நடக்கிறதா இல்ல. இப்ப அவனுடைய வேலையாட்கள் வந்து அந்த ஆலோசனைய சொல்றாங்க. ஆனா பெரிய ஆச்சரியம், நாகமான் சிந்திக்க ஆரம்பிச்சது. இதுக்கு பின்னுக்கு ஆண்டவர் இருந்திருக்கிறார், இல்லாம இது நடக்காது. அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அங்க என்ன பார்க்கிறோம், 14வது வசனத்துல நாகமான் இறங்கி வந்துன்னு இருக்கு. இப்ப இது வந்து ஒரு அருமையான வார்த்தை. இங்க அவன் இறங்கி வந்துன்னா அவன் பல்லக்கிலேயோ அவன் எதுல வந்தானோ அதுல இருந்து இறங்கி வந்ததை மட்டும் அது சொல்லல. அவன் ஆணவம் அங்க இறங்கி வருதுன்னு பாக்கிறான். அவனுக்குள்ள அதுவரையும் பிடித்திருந்த ஆணவம், எது செய்யக்கூடாது செய்ய மாட்டேன்னு உறுதியா இருந்தானோ அதுல இருந்து இறங்கி வருகிறான். எப்ப இந்த மாதிரி ஒரு மனுஷன் இறங்கி வருகிறானோ அப்பதான் ஆண்டவர் அவன் பக்கத்திலேயே வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ராஜா கிட்ட அது இருக்கவே இல்லை. இருந்திருந்தா தான் அவன் எலிசாவுக்கு செய்தி அனுப்பியிருக்கலாமே. அவன் எலிசாவை ஒரு பொருட்படுத்தவே இல்லையே. ஆனா இங்க நாகமானுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இதுக்கு பேர் தான் தமிழ்ல தாழ்மைன்னு சொல்லுவோம். இந்த தாழ்மை இல்லாதவர்கிட்ட ஒரு நாளும் அவங்க உயர முடியாது. தாழ்மை இல்லாதவங்கிட்ட கர்த்தர் பக்கத்திலேயே வரமாட்டார். தாழ்மை ஒருத்தனுக்கு வந்துட்டதுனாலே ஆண்டவர் அவன் பக்கத்துல இருக்கிறான்னு அர்த்தம். இவனுக்கு தாழ்மையே வாழ்க்கையில் இதுக்கு முன் இருந்ததில்லை. முத முறையா அவன் இறங்கி வர்றான். உங்கள கூட கொஞ்ச பேரு இன்னும் ஆண்டவர்கிட்ட வராம அதே நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, தாழ்மை இல்ல. ஏன்னா என்ன பார்த்து இப்படி சொல்றீங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்க இருதயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க ஆணவம் உங்களை ஆண்டவர்கிட்ட போக விடாம பண்ணிட்டு இருக்கு. தாழ்மை உங்ககிட்ட இல்லாம இருக்குது. நீங்க ஒண்ணும் பெரிய ராஜாவா இல்லாம இருக்கலாம். நாகமான அளவுக்கு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம். சமுதாயத்துல ஒரு சாதாரணமான ஒரு ஆணவ பெண்ணவா இருக்கலாம். இருந்தாலும் ஆணவம் இருக்கு உங்ககிட்ட. பாத்தீங்களா, நமக்கு இருக்கக்கூடாது. சில நேரம் நினைப்போம், ஓ ரொம்ப பணக்காரனா இருந்தா அவங்கத்தான் ஆணவம் இருக்கும்னு. எப்படி ஒரு குடிசையில இருக்கிற எங்கிட்ட ஆணவம் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்போம். ஆனா ஆவிக்குரிய விதத்துல பாக்குற பொழுது இந்த ஆணவம் பணக்காரனையும் விடாது, சாதாரண மனுஷனையும் விடாது. இது எல்லாத்தையும் இருக்கும். உங்கள் ஆண்டவர்கிட்ட வர முடியாம பண்ணி வைத்திருக்கிறது வேற யாரும் இல்ல, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆணவம். ஆனா நாகமான் அன்னைக்கு இறங்கி வருகிறான்னு பார்க்கிறோம். இறங்கி வருகிறவன் தான் ஆண்டவர்கிட்ட வர முடியும். இறங்கி வருகிறதுலதான் கிருப வருகிறது. உண்மையிலேயே கிருப செயல்படுகிறதுனால தான் ஒரு மனுஷன் இறங்கி வருகிறான். என் மனுஷ இருதயம் அவ்வளவு மோசமானது, அது சாதாரணமா இறங்கி வராது. ஏன் பாவம் பொல்லாததுன்னு வேதம் சொல்லுகிறதே, அவன் எப்படி இறங்கி வருவான்? அப்ப அந்த பாவம் அதுக்கு ஏதாவது நடக்காட்டி நம்ம யாருமே இறங்கி வர மாட்டோம். அப்ப கிருபை ஒரு மனுஷனை சந்திக்கிற பொழுது, ஆவியானவர் அவனுடைய இருதயத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிற பொழுதுதான் அந்த ஆணவத்துக்கு சாவு மணி அடிக்கப்படுகிறது. நாகமானுக்கு அது நடக்கிறது. அவன் இறங்கி வந்து என்ன செய்கிறான், தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, அதாவது ஒரு சிறிதும் அதுல தவறாம அந்த மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோதானில் 7 தரம் முழுகின பொழுது, பாத்தீங்களா, பேச்சு மூச்சு இல்லையா, அங்க பேச்சு மூச்சு இல்ல இல்லையா. 13வது வசனத்துக்கு முந்தி அவன் குதிச்சா என்ன குதி குதிச்சுட்டு இருந்தான். அத கூட யாராவது இருந்தாங்கன்னு வீடியோ பண்ணி இருந்திருந்தா ரொம்ப அழகாதான் இருந்திருக்கும். போட்டு போட்டு பாக்கலாம், நாகமானுடைய டிராமான்னு போட்டு பாக்கலாம். நமக்கு அந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் இருக்குல்ல.
ஆனா வேதமும் அதை நமக்கு ஒண்ணு பெருசா காட்டல சொல்லி நிப்பாட்டிருச்சு. ஆனா இப்ப வித்தியாசமான ஒருத்தனை பாக்குறோம், வித்தியாசமான ஒருத்தன் அவன் இறங்கி வருகிறான். தேவனுடைய மனுஷன் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே யோதானில் ஏழு தரம் முழுகின பொழுது பாத்தீங்களா, வாயே மூடிதான். என்ன சொன்னானோ எலிசா அதை அப்படியே செய்கிறான். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம், ஏன் ஏழு தரம் எலிசா செய்ய வைக்கணும்? நியூமராலஜி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏழு தரம் சொன்னதுக்கு காரணம் அது கொழுப்பு. எவ்வளவு தூரம் அந்த ஆணவம் இறங்கணுமோ அது இறங்குற அளவுக்கு நீ போயிட்டு எழும்பணும். இப்ப என்ன நடக்குது இங்க, இவன் அந்த யோதான் தண்ணியில இறங்கி போற நேரம் எப்படிப்பட்ட ஒரு படைத்தலைவன் தெரியுமா? சாதாரண மனநில, சாதாரண இடத்துல அவன் காலை வைக்க மாட்டான். பத்து பேர் தூக்கிட்டு போவாங்க, இங்க ஒருத்தனுமே தூக்கல. இவனே தன்னுடைய கவசங்களை எல்லாம் கலட்டி வச்சிட்டு அவ போட்டிருந்த ஷூ கூட தங்கத்தனால செஞ்சதா இருக்கலாம், அது கலந்ததா இருக்கலாம், எல்லாம் எடுத்து வச்சிட்டு அவன் உடம்புல இருந்த விலை மதிப்பில்லாத அந்த உடைகளை எல்லாவற்றையும் எடுத்து வைத்துட்டு சாதாரண ஒண்ண இடுப்புல கட்டிக்கிட்டு அவ்வளவு பேர் யாரு, தன்னோட வந்த படைகள் மட்டுமல்ல இஸ்ரவேல சேர்ந்தவர்கள் கூட இருந்து பார்த்து இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னுக்கு நடக்குதா, இப்படியும் நாகமான் ஒரு செய்வானான்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்களே, அந்த கண் பிதி முழுங்கி வெளியே வந்துடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் எந்த விதமான ஒரு வெக்கமும் இல்லாம அவன் ஏழு தரம் அதுல மூழ்கி எழும்புறான்னு சொன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு கிரியை செய்து அவனுடைய ஆணவத்தை அவ்வளவே அகற்றி இருக்கிறான்னு பாருங்க. ஒரு மனுஷன் செய்ய மாட்டான், நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டான், நிச்சயமா செய்யவே மாட்டோம். ஆனா அவன் அப்படி செய்கிறான். அப்படி செய்த பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான்னு சொல்லுகிறது. அப்படி செய்யாம இருந்திருந்தா அது ஆயிருக்காது. அந்த அளவுக்கு அவன் வந்தா மட்டும்தான் அது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நடக்கும், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிருபையின் மூலமாக இலவசமாக உனக்கு ரட்சிப்பை தருகிறேன், என்னத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன், நீ இதுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, பொருட்களை கொடுக்க தேவையில்லை, நான் இலவசமாக கொடுக்கறத நீ வாங்கிக்கோ, நீ எப்ப என்னை பற்றி சிந்திக்கிறாயோ, எப்போ உன் இருதயத்தில் என்னை நீ அழைக்கிறாயோ, அப்பொழுது அந்த நிமிடத்திலேயே அந்த கணத்திலேயே நான் உன்னிடத்தில் வருகிறேன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை தவறாதவர், ஆண்டவர் வார்த்தை மாறாதவர். அவருக்கு பேரை என்ன தெரியுமா? ஐ டூ நாட் சேஞ்ச், நான் மாறாத தேவனா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அவர் வார்த்தையின்படி நடக்கிறவர். ஆனா அவருடைய வார்த்தையின்படி நாம நடக்கணும். அவருடைய வார்த்தையின்படி எலிசா சொன்னது படி அவனுக்கு சுகமானதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை நாகமானில் செயல்பட ஆரம்பித்து நாகமானுடைய ஆணவம் முழுவதுமே இல்லாமல் போய் அவன் கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான்னு அங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு என்ன பார்க்கிறோம், 15வது வசனத்துல அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து அந்த படியில ஏறி அவன் வீட்டுக்கு போறான். எப்ப அந்த எலிசா இறங்கி வந்து என்ன பார்க்கலன்னு கோபத்துல கொதித்து கொண்டிருந்த நாகமான் இப்பொழுது தன்னுடைய கூட்டத்தோடு அவன் தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பாத்தீங்களா, அவனுக்கு ஆணவம் போயிருச்சு, கிருபை அங்கு கிரியை செய்தது, விசுவாசத்தை அவன் இலவசமாக ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான் என்பதற்கு அவனுடைய வார்த்தைகள் அடையாளமாக இருக்கிறது. இப்ப என்ன சொல்லுகிறான், இதுவரை நான் ஆராதித்து வந்த கடவுள் கடவுளே இல்லை, இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு பகிரங்கமாக எல்லாரும் கேட்கறதுக்கு அவன் சொல்லு சொன்னான்னு பாக்கிறோம். இப்ப அவன்கிட்ட இருந்தது போனது குஷ்டரோகம் மட்டுமல்ல, அந்த குஷ்டரோகத்தை விட கொடுமையாக அவனை பிடித்திருந்த பாவத்துக்கு அன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், அதுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டார்.
அதனால்தான் அவனுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கின்றன. இஸ்ரவேலின் தேவனை விட பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை. அதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை. ஒரு உண்மையாக கிருபையின் மூலமாக விசுவாசத்தை அடைந்த ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த விதமாக அதிரடியாக சொல்ல முடியும். ஆனா அவன் எந்த விதமான வெட்கமும் இல்லாம அவன் தன்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவதற்கு எது காரணம்? தேவனுடைய கிருபை காரணமாக இருந்திருக்கிறது. பாத்தீங்களா, இங்க இது நடந்ததுக்கெல்லாம் பின்னுக்கு நம்ம இந்த சிறுமி காரணமா எலிசா காரணமா தான் பாத்துட்டு இருக்க கூடாது. நிச்சயமா இறையாண்மை உள்ள தேவன் தான் இதுக்கு பின்னால இருந்து செயல்படுகிறார். எந்த ஒரு பாவியும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வருகிற பொழுது அது மனுஷனால நடக்கிற காரியம் அல்ல, தேவனுடைய கிருபையினால நடக்கிற காரியம். அவர் தான் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக அவர் பயன்படுத்திய கருவிகளில் ஒருவர் அந்த சிறுமி எலிசா, இன்னொரு மனிதன். ஆண்டவர் பயன்படுத்தின கருவிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப அப்படி சொன்னவன் அங்க அவங்க அடியான் கையில ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் அங்க போகிறத பார்க்கணும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விடுதலைய ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, அந்த சிறுமி இல்லாம அது நடந்திருக்காது, நிச்சயமா நடந்திருக்க முடியாது. அந்த சிறுமி ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. சீரியா வழக்கு நாகமானுக்கு ஜீவன் கிடைக்கும்படியும் சீரியாவுக்கு அந்த சுவிசேஷம் போய் சேரும்படியும் ஆண்டவர் ஒரு பெரிய பிரசங்கியை பயன்படுத்தல, எலிசாவை பயன்படுத்தல. ஒரு சாதாரண பேர் தெரியாம முகம் தெரியாம இருந்த ஒரு சிறுமியை பயன்படுத்தி இருக்கிறார். அவன் மூலமாக சுவிசேஷம் சீரியாவுக்கு போகிற அளவுக்கு. ஏன் நாகமான் திரும்பி போய் நான் ராஜாவிடத்துல இதெல்லாம் சொல்லத்தான் போறான், தான் அடைந்த விசுவாசத்தை பத்தி அவன் சொல்லத்தான் போறான், அவன் ஒரு பெரிய பதவியில இருக்கிறதுனால அங்க விசுவாசிகளுக்கு உதவி செய்யத்தான் போறான், ஆலயத்துல ஆராதனைக்கு அனுமதி கொடுக்கத்தான் போறான். சுவிசேஷம் அந்த நாட்டுக்கும் புரஜாதிகார் மத்தியில போகவும் போக போகிறது. இதுக்கெல்லாம் ஆரம்பமாக அத்திவாரம் போட்டிருக்கிற அந்த கர்த்தர் பயன்படுத்திய ஒரு சாதாரண சிறுமி நாகமானுக்கு அவர் மூலமாக விடுதலை வந்ததை பார்க்கணும். இப்ப இவ்வளவு தூரம் அந்த அருமையான கர்த்தருடைய கிருபையின் காரியத்தை கேட்டிருக்கிறீங்களே, அந்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபை காட்டி இருக்கிறாரா? அந்த கிருபையின் மூலமாக அவர் கொடுக்கின்ற அழிவில்லாத அந்த ஆத்மீக வாழ்க்கையை அடைஞ்சிருக்கிறீங்களா? கல்லையும் மண்ணையும் படத்தையும் அதையும் இதையும் நம்பிக்கை வைக்காம எங்க இறந்து போன எங்க போக போகிறான்னு தெரியாம இறுதியும் குழம்பி போய் ஒரு சமாதானம் இல்லாம யார் ஆண்டவர்னு எல்லாம் தெரியாம கண்டதையும் வணங்கி கொண்டிருக்கிறீர்களா? காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னங்கறது இதுல பார்த்தமா இல்லையா? நாகமானுடைய அகங்காரம் அவன் அப்படி செய்ய வைத்தது. நீங்க உங்க இருதயத்தை கொஞ்சம் பாருங்க, உங்க அகங்காரத்துக்கு நீங்க முடிவு கட்டணும். நிச்சயமா அது கர்த்தர் தான் முடிவு கட்டலாம், ஆனா அதை நீங்க உணரணும். இந்த அகங்காரம் நம்மள இருக்கிறதுக்கு காரணமே நம்ம புடிச்சிருக்கிற பாவம். அந்த பாவம் பொல்லாதது, அந்த பாவம் பயங்கரமானதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த பாவம் அவ்வளவு மோசமாக, அவ்வளவு கொடூரமாக, குஷ்டரோகத்தையும் விட மோசமாக இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். மக்களால பாராட்டப்படுவதற்காக அவர் வரவில்லை, அவர் தன்னுடைய வாழ்க்கையே தன்னையே அந்த சிலுவையிலேயே பலியாக கொடுப்பதற்கு, பாவிகள் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியிருந்தது, அவர் இந்த உலகத்தில் இறக்க வேண்டியிருந்தது. ஏன்? அதன் மூலமாக மட்டும்தான் மனுஷனுடைய பாவத்துக்கு ஆண்டவர் முடிவு கட்ட போகிறேன்னு தீர்மானித்திருந்தார். யார் அதை செஞ்சிருக்க முடியும்? தேவனும் மனிதனுமாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் பாவத்துக்கு விடுதலை வர வேண்டியதாக இருந்தது. ஏன் அந்த அளவுக்கு பாவம் மோசமானது? உங்களை அந்த பாவம் பிடிச்சிருக்கிறத நீங்க உணர்றீங்களா? அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அந்த அருமையான நல்ல செய்தியை சொன்னார், எத்தனையோ பேருக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் தொடர்ந்தும் அவர் நம் மத்தியில இருந்து
சுவிசேஷத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கூட எத்தனையோ பேருக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவன் கிடைச்சிருக்குது. ஆனா உங்களில் கொஞ்சம் பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல், அவருக்கு இருதயத்தை கொடுக்காமல், அவரை விசுவாசிக்காமல், அவரையே தேவனாக உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து வாழ முடியாமல் உங்க ஆணவம் உங்க கண்ணை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணமான பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த இயேசுவிடத்தில் நீங்க வராம இருக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க? நீங்க யோசிங்க. அன்னைக்கு ஞானம் அந்த நாகமான் கோபத்துல கொதிச்சு போய் திரும்ப சீரியாவுக்கு போயிருந்தானா, அவன் குஷ்டரோகம் ஒரு நாளும் போயிருக்காது, அவன் இருதயமும் மாறி இருக்காது. ஆனா அவன் தன்னுடைய வேலையாட்கள் சொன்னத அவன் கேட்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். நீங்கேயும் கேட்கக்கூடாது, நீங்களும் தேவனுடைய செய்தியை கேட்கக்கூடாது. நீங்க அந்த நாகமானே அவ்வளவு ஒரு பெரிய மனுஷனே தனக்கு உதவி வேணும்னு இறங்கி வந்து தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்க முயற்சி செய்கிறான். உங்களால ஏன் அது முடியாம இருக்கு? நீங்க ஏன் இன்னும் அதே நிலையில இருந்து கர்த்தரை அறியாமல் ஆண்டவரை விசுவாசிக்காமல் காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கேள்விப்பட்டேன், கொரோனாவால செத்து போனவங்களுடைய தொகை 400,000 போயிருச்சான். உலகம் பூராதான் அது பாட்டுக்கு கூடிட்டு போகுது. அமெரிக்காவில் பார்த்தா 800-900 ஒன்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இன்னும் செத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் நிப்பாட்ட முடியாம அவங்களாம் என்ன செய்யறாங்க, வேற காரியங்களில் கவனத்தை திருப்ப பார்க்கறாங்க. அவனுக்கு வேற வழி இல்லை. இந்தியாவில் அதை நிப்பாட்டவும் முடியல, பொருளாதாரமும் மோசமா போயிட்டு இருக்குன்னு இப்ப எல்லாம் திறந்து விட ஆரம்பிச்சுட்டான். திறந்து விட்டா அந்த வைரஸ் கூடியதுமே என்ன செய்யறது, ரெண்டும் கெட்டா நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. திறந்து விடாம இருந்தா மனுஷன் பட்னியில செத்துருவான், திறந்து விட்டா அவன் வைரஸால சாக போறான். எது பெருசு? எதை செய்யறது, செய்யாம விடுறது? மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு குழப்பத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் ஆண்டவர் தெரியுதா? இதையெல்லாம் பார்த்தும் இதையெல்லாம் யோசிக்காம இன்னமும் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுத்து உங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருந்தா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்றார், என் பேச்ச கேளு, இன்றைக்கே நீ மனம் திரும்பி, நான் தான் ஜீவனுள்ள தேவன், உலகத்தையே ஆளுகின்ற படைத்த பராமரிக்கிற தேவன் என்பதை நீ விசுவாசித்தாயானால் உனக்கு ஜீவன் உண்டுன்னு சொல்ற. எந்த நிமிஷம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த நிமிஷமே உங்களுக்கு நித்திய ஜீவன், அழிவில்லாத ஜீவன் இயேசு கொடுக்கிறார். அதையே நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கிக்க கூடாது. மனம் திரும்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. நாகமானுக்கு கிடைச்ச விடுதலை உங்களுக்கும் கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட நாகமான் அந்த சிறுமி இஸ்ரவேலின் அரசன் இவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பார்க்க வைத்து எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபையின் மூலமாக உம்மை நாடி வருகிறவர்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கிறவராக இருக்கிறேன். இந்த மக்களிலும் கூட உங்களை அறியாதவர்கள் இருக்கிறார்கள் என்பது உமக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரிந்த காரியம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் மூலமாக அவருடைய இருதயங்களில் இடைப்பட்டு நாகமானுக்கு கிடைத்தது போல அந்த தாழ்மையை அவர்கள் அடையவும், மனம் திரும்புதலை அடையவும், இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கவும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபையின் காலம் என்று நீ சொன்னதின்படி உம்முடைய வார்த்தை வல்லமையோடு கிரியை செய்ய எடுத்து கேட்கிறோம் ஆண்டவரே. நீ தொடர்ந்து பேசும், சத்தியத்தின் மூலமாக விடுதலை வரும் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த விடுதலையை கொடு ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுத்து கேட்கிறோம் ஆமென்.